வாழ்க்கைக்காக கல்வி கற்கிறோமா? இப்பொழுது போல என்றுமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதில்லை. வட அமெரிக்காவில் கல்வியானது கைத்தொங்கும் ஒரு தொழிலாகவே மாறிவிட்டது. வாழ்க்கையில் பெற வேண்டிய எல்லா நல்ல காரியங்களையும் தருவதாக வாக்களித்து கல்வி தன்னையே விலை பேசுகிறது. பட்டப்படிப்பு, வீடு, கார் இவைகள் எல்லாவற்றையும் கையில் ஏந்தியவாறு ஒரு படம் வரைந்து விளம்பரம் செய்வதன் மூலம் ஒரு வணிக நிறுவனம் தன் வாடிக்கையாளர்களாக மாணவர்களை கவர்கிறது. 50 விதமான படிப்புகளை தருவதாக விளம்பரம் தாள் கூறுகிறது. ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எங்களுக்கு தாருங்கள், அப்பொழுது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வது எப்படி என நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஒரு உண்மையான மேன்மையான வாழ்விற்கு இதுதான் வழியா? ஒரு மனிதன் வைத்திருக்கக்கூடிய ஏராளமான பொருள்கள் தான் மேன்மையான வாழ்க்கைக்கு குறிப்பதாகும் என மேற்கூறிய விளம்பரம் காட்டுகிறது. அநேக மக்களும் அதே காட்சிதான் நிஜம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அப்படிதான் இருக்கிறதா என நாம் நின்று நிதானமாக சிந்திக்க வேண்டும். நாஸ்ரேத் ஊரை சேர்ந்த இயேசுவின் வார்த்தைகளில் உள்ள கருத்தை கவனியுங்கள். பின்பு அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இதை நாம் லூக்கா 12:15 பார்க்கலாம். வாழ்க்கையின் நிச்சயமில்லாமை. வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடும் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி நமது மதிப்பீடுகள் சரியான உண்மைகளை சேர்த்து கொள்வது தேவையற்ற சோகத்தை தருவதாகும். நீடித்த வாழ்க்கை அல்லது குறுகிய வாழ்க்கை என்பது அளவிடப்படக்கூடிய ஒன்று. வங்கியில் பெருந்தொகை சேமிப்பில் உள்ளது. ஆரோக்கியமான மனிதன் புத்தம் புது கார் வீட்டிற்கு வருகிறது. புதிதாய் கட்டப்பட்ட வீடு குடியேற ஆயத்தமாயுள்ளது. ஆனால் அவன் வாழ்வதற்கு ஒரே ஒரு மாதம்தான் இருக்கிறது. இவை எல்லாமே அளவிடப்படக்கூடியவைதான். இயேசு தம் கருத்தை, அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கை அவன் கொண்டுள்ள ஏராளமான பொருட்களை, அதாவது செல்வம் பொறுத்ததல்ல என்னும் கருத்தை ஒரு உவமையின் மூலம் வலியிலிருத்தி கூறுகிறார். முடிவாக ஆரோக்கியத்தை பார்க்கிலும், ஆகாரத்தை பார்க்கிலும், ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது என்று கூறினார். லூக்கா 12:23. ஒரு மேன்மையான வாழ்வு. ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்றால், நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதும், நாம் உயிரோடு உள்ளோம் என்ற உணர்வும் தான். மனித மனமும் இதை அலட்சியப்படுத்தும் வினோத ஆற்றல் பெற்றிருப்பதோடு, அட்டைகளால் வீடு கட்டி நொடிப்பொழுதில் விழுந்துவிடும் அந்த வீட்டிற்காக தன் சக்தி அனைத்தையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறது. தூக்கிலிடப்பட போகும் குற்றவாளி அந்த நாளில் காலை பொழுதில் அடுத்த வாரத்திற்கு தேவைப்படும் மளிகை பொருட்களை பற்றியோ, தன் செருப்பு இன்னும் எவ்வளவு காலம் உழைக்கும் என்பதை பற்றியோ கவலைப்பட மாட்டான். கடைசி நிமிடம் வரை தன் மரண தண்டனைக்கு தடையுத்தரவு வருமா, விடுதலை கிடைக்குமா என்று தான் எண்ணிக்கொண்டிருப்பான். அந்த கருத்தை தான் இயேசு லூக்கா 12:23 தெளிவுபடுத்தினார். மளிகை சாமான்களும் ஒரு ஜோடி செருப்புகளும் மட்டுமே வாழ்க்கையாகாது. மத்தேயு 4:4 அவர் உபாகமம் 8:3 மேற்கோள் காட்டி இக்கருத்தை இன்னும் அழுத்தி கூறுகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சிலர் தங்களுக்கு பலன் தரும் அப்பம் இல்லாவிடில் மறிக்க வேண்டியதாயிருக்கும் என வாதாடுகிறார்கள். அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள். நமக்கு உணவு தேவையில்லை என வேதம் போதிக்கிறதில்லை. சொல்ல போனால் அதன் அவசியத்தை உணர்த்துகிறது. லூகா 12:30 காண்க, வேதம் சொல்வது என்னவென்றால் மனிதன் அப்பத்தினாலே மாத்திரம் பிழைப்பதில்லை. உணவு, உடை, புது கார்கள், புதிய வீடுகள், பெரிய சொத்துக்கள் என்பவற்றிற்கும் மேலான அர்த்தம் உடையது வாழ்க்கை. கல்வி எனும் தொழில் வாக்கு பண்ணி இருப்பவைகளை காட்டிலும் ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது. இந்த மேன்மையான வாழ்க்கையின் பல பலன்களை பற்றி நவீன உலகிற்கு ஒன்று தெரியாது. அவ்வாழ்க்கையை விரும்புவதும் இல்லை. சமுதாயம் எதை இழந்து கொண்டிருக்கிறது என்பது சமுதாயத்திற்கு தெரியவில்லை. தேவனுடைய ஜீவன் எபேசியர் 4:17-18 அவ்விசுவாசிகளான புறஜாதியாரை பற்றி, மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்களேடி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாண்மையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து என கூறுகிறார். ஆவியிலே ஏவப்பட்டு அவர் வீணான சிந்தை, அதாவது வெறுமையான சிந்தை, புத்தியில் அந்தகாரப்படுதல், அறியாமை என்று எழுதியிருப்பதை நாம் கவனியாமல் இருக்க முடியாது. இந்த வசனங்கள் புத்தி தெளிந்து கல்வி அறிவு பெற வேண்டியதன் அவசியத்தை கூறுகின்றன. போதனை எந்த குறிப்பிடப்பட்ட காரியத்திற்கு வேண்டும் என அப்போஸ்தலர் கூறுகிறார் என்று பார்த்தால், தேவனுடைய ஜீவனுக்கு என்கிறான். இதை பற்றி அறியாமை உலகில் அதிகம் என்று, இந்த அறியாமைதான் மக்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்க காரணம் என்று அறிகிறோம். அப்படியானால் இந்த மேன்மையான ஜீவியத்தில் என்ன இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய யோவான் தன் முதல் நிருபத்தில் 1:2 இந்த ஜீவனை பற்றி கூறுகிறார். 1 யோவான் 1:2 இந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆகவே இந்த ஜீவன் நித்தியமானது. அதோ அதனோடு சேர்ந்த எந்த ஒரு நன்மையும் அத்தை வீடு அழிந்து கீழே விழாது, என்றென்றும் நிலைத்து நிற்கும் தன்மை உண்டு என உறுதி கூறப்படுகிறது. லூகா 12 இயேசு அழியாத பொக்கிஷத்தை பற்றி பேசுகிறார். இதுவே நித்திய ஜீவன். இதை பற்றி பார்க்கலாம். ஒருவருடைய வாழ்க்கை பற்றி நாம் கற்க விரும்பினால் அவரை நெருங்கி அவரை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ஜீவனை பற்றிய காரியத்திலும் இதே விதிதான் கடைபிடிக்க வேண்டும். யோவான் 17:3 இயேசு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவரான இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்கிறார். அப்படியென்றால் மகத்தான எல்லாம் வல்ல சிருஷ்டிகராகிய தேவனை நாம் எப்படி அறிந்து கொள்ளக்கூடும்? இந்த அதிமுக்கியமான கேள்வி மோசேயின் மனதை ஆக்கிரமித்து கொண்டது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய வழிகளை பற்றி அறிவு வேண்டும் என்ற உணர்வை பெற்றான். யாத்திராகமம் 33:13 மோசே கர்த்தரிடம் கூறியதாவது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் உம்மை அறிவதற்கு உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் தேவன் தமது சிநேகிதர்களை அவரே தெரிந்து கொள்கிறார் என்பதை மோசே அறிக்கை செய்கிறான். இதை மனதில் கொண்டு தேவனை அறிவதற்கு அவருடைய வழியை தனக்கு காட்டும்படி கேட்கிறான். இந்த விதமாகத்தான் மோசே தேவனை அறிந்து கொண்டார் என்றால், நாம் அவரை அறிய விரும்பினால் நமக்கு அதேதான் வழி. அதாவது அவருடைய வழிகளை நன்கு அறிந்து கொள்வது. யாத்திராகவன் 33 மோசே பயன்படுத்தும் வார்த்தைகளை கவனிப்பது நமக்கு நல்ல போதனையாக இருக்கிறது. வசனம் 13 என்ன கூறுகிறது என்றால், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். வசனம் 18 உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இதற்கு பதிலளிக்கும் வகையில் தேவன் மோசையிடும், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி என்றார். மோசேயின் வேண்டுதல்களையும் தேவன் அளித்த பதில்களையும் நாம் கவனித்தால், தேவனுடைய வழிகள் அவருடைய மகிமையாய் இருக்கின்றன, இது அவருடைய தயையை குறிக்கிறது என கற்றுக்கொள்கிறோம். மேலும் இவை எல்லாம் அவருடைய வழிகள், அவருடைய மகிமை மற்றும் அவருடைய தயை, இவை எல்லாம் சேர்ந்து அவருடைய நாமம் என்கிறது. தேவனுடைய நாமம், இதை பற்றி பார்க்கலாம். நாம் இப்பொழுது நாமம் எனும் வார்த்தை எபிரேய மொழியில் ஷேம் என்றழைக்கிறார்கள். அதன் பொருள் புகழ் வாய்ந்த என்று உள்ளது. வேதாகமத்தில் மனிதர்களின் பெயர்கள் மற்றும் இடங்களின் பெயர்கள், அந்த மனிதரை பற்றியும் இடத்தை பற்றியும் ஏதோ ஒரு செய்தியை தருகின்றன. எடுத்துக்காட்டாக மோசே என்ற பெயருக்கு ஜலத்தினின்று எடுக்கப்பட்டவன் என்று பொருள். அவன் குழந்தையாய் இருந்த பொழுது நதியில் இருந்து எடுக்கப்பட்டதை யாத்திராகமம் 2:10 காண்க. அதாவது நதியிலிருந்து எடுக்கப்பட்டதை இவ்விதமாக பெயரில் என்ன கருத்து இருக்கிறதோ அதன்படி மனிதன் அறியப்படுகிறான். யாத்திராகவும் 34:5-7 மோசேயின் முன் தேவனின் நாமம் அறிவிக்கப்படுவதை வாசிக்கிறோம். யாத்திராகவும் 34:5-7 கர்த்தர் ஒரு மேகத்திலே இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர், இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். இங்கே தேவனுடைய குணாதிசயங்கள் சுருக்கமாக கூறப்பட்டிருப்பதை காண்கிறோம். அவருடைய பெயர், அவரின் மகிமை, அவரின் வழிகள், அவருடைய தயை, இவைகளை குறிக்கிறது. இன்னும் ஒரு குணாதிசயத்தையும் அதே 14 காண்கிறோம். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது, அவர் எரிச்சலுள்ள தேவன் கூறப்படும் இந்த நாமத்திற்கு 2 எபிரேய பதங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. கர்த்தர், யாவே என்ற அர்த்தம். இதன் பொருள் இருப்பவராகவே இருக்கிறவர். அடுத்ததாக தேவன், இதற்கு எபிரேய மொழியில் எலோஹிம். இதற்கான பொருள் வல்லமையுள்ளவர் என்ற அர்த்தம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? பூமியில் உள்ள மக்கள் எல்லோரிலும் தேவன் அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் இஸ்ரவேல் புத்திரராக தான் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர் தமது வழிகளை மோசேக்கும் தம்முடைய கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர், அதாவது யாவே உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர் என்று சங்கீதம் 103:7-8 கூறுகிறது. தேவனுடைய வழிகள் மற்றும் இஸ்ரவேலரோடு அவர் செய்த கிரியைகள் வேதாகமத்தில் நன்கு தெளிவாய் எழுதப்பட்டுள்ளன. இவைகளின் மூலம் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தேவன் எவ்விதம் செயல்படுகிறார், வேதத்தில் காணப்படும் கொள்கைகளை பயன்படுத்துவது சாத்தியம் என்று காணலாம். ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்போது தேவனை இன்னும் நெருங்கிய அளவில் அறிந்து கொள்ளும் சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 18:24-28 அப்போலோ என்னும் பெயருடைய யூதன் ஒருவன் நமக்கு அறிமுகமாகிறான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இதுவரை சிந்தித்து வந்த காரியங்களில் அப்போலோ உபதேசிக்கப்பட்டான் அல்லது போதிக்கப்பட்டான். அவன் கர்த்தருடைய வழிகளை வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டபடியே புரிந்து கொண்டான். அவன் வேதாகமங்களில் வல்லவன், அதாவது பழைய ஏற்பாட்டில் அவன் வல்லவனாய் இருந்தான். நம் நவீன கல்வி தொழிலகங்கள் தராத ஒரு போதனை முறையை இங்கே காண்கிறோம். கர்த்தருடைய வழி, கர்த்தருடைய மார்க்கம் என்பது வேலைவாய்ப்பு பைலகங்களுக்கு தெரியாத ஒன்று. அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியார்கள், அவருடைய ஆலோசனையை அறிந்து கொள்ளவும் இல்லை. காரியம் இப்படி இருந்தால் மேன்மையான வழியை அவர்கள் அறியாததாலும் புகையை போல் ஒரு ராத்திரியிலே ஒழிந்து போகிற உலகத்திற்கடுத்த பலன்களையே தரக்கூடும். எப்படியும் வாழ்க்கையின் முடிவில் அவர்கள் பின்விடப்படுவார்கள் என்பது தினம். இப்படி அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாண்மையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். எபேசியர் 4:18 கூறுவது போல தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு எவ்வளவு மோசமான பலன்களை தருகிறார்கள். தேவனுடைய வார்த்தை நமக்கு சத்தியத்தை போதிக்கிறது. ஐஸ்வர்யவான்கள் வேண்டும் என்று ஐஸ்வர்யவான்களும் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடாதே. அது கழுகை போல் சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாக பறந்து போகும். நீதிமொழிகள் 23:4-5 இவ்வகையாக கூறுகின்றது. அப்போலோ உலக பொருள் சார்ந்த தத்துவ பள்ளியிலே பயிலவில்லை. தேவனை பற்றிய அறிவில் தேறினவனும் கர்த்தருடைய வழிகளை விளக்கி கூறும் பேச்சாற்றல் படைத்தவனுமாய் இருந்தான். அவன் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான்.